நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சுமந்திரன் அவர்களே.
வணக்கம்.
நடைபெற்று முடிந்த தேர்தலில் நீங்கள் குறுக்கு வழியாக வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்ற பரவலான விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் மறுத்திருக்கிறீர்கள். ஆனால் கடந்த தடவை தேர்தலை எடுத்துக்கொண்டால் அப்போதும் இதே போன்றதொரு பிரச்சனை உங்களது கட்சி சார்ந்தவர்களிடையே வந்தது இல்லையா? ஏன் தமிழரசு கட்சிக்குள், அதுவும் யாழ்ப்பாணத்தில் மட்டும், இந்த பிரச்சனையை மீண்டும் மீண்டும் வருகிறது?
இது தேர்தல் வாக்குகள் எண்ணுகிற முறை புரியாமல் ஆட்கள் செய்கிற ஒரு குற்றச்சாட்டு. 2010 திரு அருந்தபாலன் இப்படியாக சொல்லியிருந்தார். 2010 கடைசியாக வந்த வாக்குகள் கிளிநொச்சியிலிருந்து வந்தது. அது வரைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளை பார்த்தபோது அருந்தபாலனுக்கு கூடுதலான வாக்குகள் இருந்தது ஸ்ரீதரனை விட. ஆனால் கிளிநொச்சி வாக்குகள் வந்தவுடனே ஸ்ரீதரனுடைய வாக்குகள் கூடுதலாக வந்துவிட்டது. அது இறுதி முடிவு வர்ற வரைக்கும் யார் வென்றார் யார் தோற்றார் என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. சென்ற தடவை வட்டுக்கோட்டை வாக்குகள் தான் கடைசியாக வந்தது. வட்டுக்கோட்டைகள் வந்தவுடனே முன்னால் இருந்த அருந்தபாலனுக்கு கூடுதலாக சரவண மனு கிடைத்ததுனாலே அவர் மேலே வந்தார். வட்டுக்கோட்டை சரவணமனுடைய தொகுதி, கிளிநொச்சி ஸ்ரீதரனுடைய தொகுதி. இந்த தடவை இறுதியாக வந்த வாக்குகள் மானிப்பாயிலிருந்து வந்தது. மானிப்பாயில முதலாவது இடத்தை பெற்றது சித்தார்த்தன், அது அவருடைய தொகுதி. ஆகையினாலே சித்தார்த்தனுடைய வாக்குகள் அங்கே கூடுதலாக இருந்தது. மானிப்பாய் தொகுதி வாக்குகள் வந்தவுடனே அவருடைய எண்ணிக்கை திருமதி ரவிராஜை விட கூடுதலாக 700 வாக்குகள், அவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லை, 700 வாக்குகள் கூடுதலாக வந்து அவர் 3rd இடத்துக்கு வந்து திருமதி ரவிராஜ் 4th இடத்துக்கு தள்ளப்பட்டார். அதோட முடிவு வந்துவிட்டது. ஆகவே இந்த எல்லாம் எண்ணி முடிவதற்கு முன்னதாக இவர் முன்னிலையில் நிற்கிறார், அவர் 2nd இடத்துல இருக்கிறார், மற்றவர் 3rd இடத்துல இருக்கிறார் என்று சொல்லி வதந்திகளை பரப்புகிறதால வார பிரச்சனையை தவிர சரியான விதத்தில் எண்ணுற முறை தெரிந்தால் ஒருவரும் இதை செய்ய மாட்டார்கள். நான் எண்ணி முடிந்து இறுதி முடிவு வர்ற வரைக்கும் நான் அந்த இடத்தை கிட்டவே போகிறதில்லை. ஆக அறிவிப்புக்காக மட்டும்தான் அங்கே போகிறது வழக்கம். இந்த தடவையும் அறிவிப்பு நடக்கிற இடத்துக்கு தான் நான் போயிருந்தேன். அது மண்ணி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எங்களுடைய முகவர்கள் எங்களுக்கு யார் அங்கே என்று சொன்ன பிறகுதான் நான் போயிருந்தேன். இதுல இன்னொன்று சொல்ல வேணும், இந்த 3rd இடத்துக்கும் 4th இடத்துக்குமான போட்டி திரு சித்தார்த்தனுக்கும் திருமதி ரவிராஜுக்கும் இடையில மட்டும்தான் இருந்ததே தவிர எனக்கு கிட்டவாக அவர்களுடைய வாக்கு வரவே இல்லை. எனக்கு கிடைத்த வாக்குகள் அவர்களை விட 4000 வாக்கு கூட. இன்னும் ஒரு விடயம், 11 தொகுதிகள் இருக்குது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துல. அந்த 11 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் எனக்கு தான் 3rd இடம் விருப்பு வாக்குகளில், மற்ற 8 தொகுதிகள்லையும் எனக்கு 2nd இடம். நான் 1 தொகுதியில் கூட 3rd இடத்துக்கு கூட தள்ளப்பட இல்லை. ஆகையினால நான் படிப்படியாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற நிலையிலேயும் கூட எப்பொழுதுமே 2nd நிலையில தான் இருந்தேன். கிளிநொச்சி வாக்கு வந்த பிறகு ஸ்ரீதரன் 3rd இடத்தை பிடித்தார், அதில் நிறைய வித்தியாசம். அதுக்கு பிறகு அவர் 3rd இடத்துலேருந்து அவர் இறங்கி இருக்கவே மாட்டார். நான் தொடர்ச்சியாக 2nd இடத்திலே தான் இருந்திருப்பேன். ஏனென்றால் 1 இடத்திலே கூட நான் 3rd இடத்துக்கு வரவில்லை. ஆனால் இந்த முறை தான் முதல் தடவையாக அடுத்தடுத்து இருக்கிறவர்களுக்கு இடையில குற்றம் சாட்டப்பட இல்லை. சித்தார்த்தனை குற்றம் சாட்டினாலும் அது பரவாயில்லை, 700 வாக்கு வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். 4000 வாக்கு கூடுதலாக 2nd இடத்துல இருக்கிறவருக்கும் 4ஆம் இடத்துக்கு வந்தவருக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரிய இல்லை. இது முதலிருந்தே நான் வெல்லுவதையும் என்னுடைய வெற்றியை குறித்து ஒரு கேள்விக்குறியை வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருந்தது நன்றாகவே தெரிகிறது. ஏனென்றால் மத்தியானமே திருமதி ரவிராஜை நான் மிரட்டி ராஜினாமா கடிதம் வாங்கினதாக பரவலாக ஒரு செய்தி பரவியது. இப்போ அவர் அதை மறுத்திருக்கிறார், இல்லை அப்படி நடைபெறவே இல்லை என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்தில் இருந்தே எப்படி வென்றாலும் அந்த வெற்றியை பற்றி கேள்விக்குறியை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு நடந்திருக்கிறது. சித்தார்த்தன் அந்த இடத்துக்கு வந்த போதும் எனக்கு எதிராகத்தான் அங்க கூட நின்றவர்கள், அது அங்கஜன் ராமநாதனுடைய கூட்டமும் சிவாஜிலிங்கமும் வேறு சிலர் நின்று கூக்குரல் போட்டது, தர்மலிங்கத்திற மகன் எப்படி சுமந்திரன் கூடுதலாக எடுப்பார் என்று சொல்லி சத்தம் போட்டார்கள். ஏன்டா சித்தார்த்தன் தோற்று விட்டாருன்னு நினைத்தார்கள். சித்தார்த்தன் போய் அந்த நான் இருந்த இடத்துல தான், நான் போவதற்கு முன்னதாகவே சித்தார்த்தன் அங்கே போய் திருவத்தாட்சி அலுவலரோடு பேசுகிறதை நாங்கள் படங்கள்ல பார்த்தோம். திருவத்தாட்சி அதிகாரி சொல்லியிருக்கார், மீள என்ன வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்காது என்று. அவர் சித்தார்த்தன் விளங்கிட்டது, தனக்கு தேவையில்லை, அவர் விட்டுட்டு வந்துட்டார். நான் அங்கே இருக்கிற போது, அது அனௌன்ஸ்மெண்ட் செய்யற இடம், அந்த இடத்துல அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிற போது அவர்களும் வந்து என்னோட கூட இருந்திருக்க வேணும். ஆனால் வெளியே நின்றவர்கள் அடிக்கடி உள்ளே வந்து வந்து அவரோட கதைச்சு விட்டு போனார்கள். விஜய் ரவிராஜ் வந்து நான் அதை இருக்கும் போதே வந்து அவரோட கதைச்சார், ஏன் இவ்வளவு லேட் ஆகுது, ஏன் இவ்வளவு லேட் ஆகுது, நான் இப்போ எத்தனை தடவை வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்டேன் என்று கடுமையாக அவரோட பேசிவிட்டு வெளியே சென்றார். அப்போ எத்தனையாவது தடவை வந்துட்டேன்னு சொன்னால் அதுக்கு முதலும் பல தடவை அங்கே வந்து போயிருக்கிறார். ஆனபடியா நான் போகக்கூடாத இடத்துக்கு நான் போனதாக சொல்றதெல்லாம் அப்பட்டமான போய் அந்த இடத்துல வச்சுதான் தேர்தல் முடிவுகள் அறிவிப்பது. சென்ற தடவையும் நாங்கள் எல்லா வென்றவர்கள் அத்தனை பேரும் அதில் இருந்து நாங்கள் டக்ளஸ் மட்டும் வரையில அதில் வச்சுதான் அரசாங்க அதிபர் அறிவித்தவர். ஆகவே இப்போ இது தெளிவு வருது. ஏன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்துல இருந்தவருக்கும் நாலாம் இடத்துல இருந்தவருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. நேற்றைய தினம் கடைசியாக அவர் விஷயத்தை விளங்கி எனக்கு வாழ்த்து செய்தி பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் திருமதி ரவிராஜ். ஆனால் அனாவசியமாக தேவையில்லாமல் அவரையும் குழப்பி எனக்கு பரிதாபமாக இருக்குது. ஒரு பெண் வேட்பாளர், அது என்னுடைய நண்பருடைய மனைவி, முதல் தடவையாக தேர்தலில் போட்டியிடுகிறவர், அவரை தவறாக வழி நடத்தி சந்தேகங்களை உருவாக்கி எண்ணுகிற அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய நேர்மையை பற்றி கேள்விக்குறி எழுப்பி மிகவும் மோசமான ஒரு செயற்பாட்டில் எதிரணியினரும் எங்களோட கட்சிக்குள்ளேயும் சிலரும் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
இதற்கெல்லாம் காரணம் உங்களுக்கு மேலான விமர்சனங்களும் உங்களுக்கு மேலான எதிர்ப்பு மனப்பான்மையும். இது உங்களுக்கே தெரிந்த விடயம். உங்களது கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு பல எதிர்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் என்றைக்காவது உங்களை சுய பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறீர்களா? எல்லோரையும் அரவணைத்து செயற்பட வேண்டும் என்று நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? எப்போதாவது
சுய பரிசோதனை என்பதற்கு அப்பால் நான் எப்பொழுதுமே என்னிடத்துல கேட்கிற கேள்வி, நான் சரியானதை செய்கிறேனா பிழையானதை செய்கிறேனான்னு. நான் சரியானதைத்தான் செய்ய விரும்புகிறேன். நான் எல்லாரையும் வரவணைக்க வேணும் என்பதற்காக பிள்ளையான வழியில் ஒரு நாளும் போக நான் தயாரில்லை. அது சொந்த கட்சியாக இருந்தாலும் எல்லாரையும் வரவணைக்க வேணும் என்பதற்காக கட்சி தவறாக போனால் நான் தவறான வழியில் போக மாட்டேன். அது ஒன்று தான் என்னுடைய வழிகாட்டலாக இருந்திருக்கிறது. கட்சிக்குள்ளேயும் நான் அதைத்தான் சொல்லியிருக்கிறேன், தவறான எந்த விடயத்தையும் நான் செய்ய தயாரில்லை. இந்த தடவை கட்சிக்கு உள்ளே இருந்து குறிவைத்து தாக்கப்பட்டவர் நான். சக வேட்பாளர்கள் எல்லாம் என்னை தாக்கி பேசினார்கள். நான் ஒரு வேட்பாளரை பற்றி கூட ஒரு வார்த்தை மனித பேசினது கிடையாது. அப்படியாகத்தான் தேர்தல் பிரச்சாரத்தை நான் நடத்தினான். எவரும் ஒரு இடத்தை கூட காட்ட, எனக்கு எதிராக பேசினவர்களை பற்றி கூட நான் பேசவில்லை வழியில். ஏனென்றால் அது தவறு. சக வேட்பாளரை பற்றி பேசுவது மிக மிக தவறான ஒரு செயல். ஆனால் அவர்கள் எல்லாம் தாராளமாக செய்தார்கள். கட்சி தலைமை அதை கேள்வி கேட்கவே இல்லை. அது தாராளமாக இடம் கொடுத்திருந்தது. எனக்கு சார்பாக பேசின ஒருவர் ஸ்ரீதரன், அவரையும் குறிவைத்து தாக்கினார்கள் இறுதியில். கடைசியாக கட்சி தொண்டர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தான் நோட்டீஸ் அடித்து ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் வாக்களிக்க வேணாம், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களியுங்கள், ஆனால் இந்த இருவருக்கும் வாக்களிக்க கூடாது என்று நோட்டீஸ் அடித்து ரோட்டு ரோட்டாக வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்தவர்கள். ஆனால் இறுதியில் என்ன நடந்தது? அந்த ரெண்டு பேரும் தான் வென்றோம். அந்த எங்களுக்கு வாக்களிக்க கூடாது என்று சொன்ன கட்சியில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் தோற்றிருக்கார்கள். ஆகவே மக்களுக்கு நிலைமை புரியும், நிலைமை தெரியும். யார் சரியாக செயற்படுகிறார்கள், யார் தவறாக செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்துதான் இந்த வாக்குல மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் மொழிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் அவர்கள். நீங்கள் சொல்கின்றபடியும் ஏற்கனவே வெளிவந்த செய்திகளின்படியும் கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இம்முறை தேர்தலில் பாரிய பின்னடைவை சந்தித்ததற்கு காரணமாக சொல்லப்படுகின்றது. இது வந்து நீங்கள் கட்சிக்குள் பேசி தீர்க்க வேண்டிய விவகாரம் இல்லையா? பின்னடைவை சந்தித்த பின்னர் இப்போது நீங்கள் வந்து தலைமைத்துவத்தை குறை சொல்வதும் கட்சியை பற்றி நீங்கள் விமர்சிப்பதும், ஏனைய சில அங்கத்தவர்கள் கட்சியை விமர்சித்து உங்களை விமர்சித்து பேசிய அதே போன்ற செயற்பாடாகத்தான் இருக்கிறது இல்லையா? நீங்களும் இப்போது அவர்கள் செய்ததைத்தான் செய்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாதா?
இல்லை, இந்த பிரச்சனை நடந்த போது கட்சிக்கு நான் சொல்லியிருப்பேன், பகிரங்கமாக சொல்லவில்லை. ஏனென்றால் தேர்தல் காலத்தில் நான் இதனை பகிரங்கமாக சொல்ல முடியாது. திரு ஸ்ரீதரன் பகிரங்கமாக ரெண்டு மூன்று இடங்களில் சொல்லியிருப்பார். ஒரு பெண்மணி எனக்கு எதிராக குற்றம் சாட்டின போது அதுக்கு மட்டும்தான் நடவடிக்கை எடுத்தார்கள். உடனடியாக அது அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டு, உடனடியாக நடவடிக்கை எடுத்தார்கள், அவரை பதவியிலிருந்து நிறுத்தினார்கள். அந்த வேளையிலே திரு ஸ்ரீதரன் பகிரங்கமாக ஒரு கூட்டத்தில் சொன்னார், இப்பத்தான் தலைவர் செயற்பட்டிருக்கிறார், நான் எத்தனையோ கூட்டச்சாட்டுகள், எத்தனையோ முறைப்பாடுகள் ஆதாரத்தோடு அவருக்கு கொடுத்துருக்கேன். தலைவரையும் வச்சுக்கொண்டு சொன்னவர், ஆதாரத்தோடு தான் கொடுத்துருக்கிறேன், அந்த பேப்பரை பற்றி முறைப்பாடு செய்திருக்கிறேன், ஆக்களோட பேர்களை எல்லாம் சொன்னார், அதை பற்றி நான் எழுத்துல கொடுத்துருக்கிறேன், ஒரு நடவடிக்கையும் இன்னும் எடுக்கவில்லை. ஆனால் இப்போ தலைவர் நடவடிக்கை எடுக்க தொடங்கியிருக்கிறார், அதுக்கும் எல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் அதை எடுப்பாராக இருந்தால் அதால் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து அவர் தேர்தலில் தோட்டால் நான் என்னுடைய ஆசனத்தை ராஜினாமா செய்து அவருக்கு கொடுப்பேன் என்று ஸ்ரீதரன் பகிரங்கமாக சொன்னவர். ஆனால் இவருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. நான் திரும்ப 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 தலைவருக்கு இந்த முறைப்பாடுகள் எல்லாம் சொன்னான். சுமந்திரனை தோற்கடிப்போம் என்று உதயன் பேப்பரில் முன் பக்கத்தில் செய்தி வந்தபோது நான் அந்த பேப்பரை வாங்கி விநியோகித்ததை தவிர அந்த கூட்டத்தில் கூட அதை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை. அடுத்த நாள் தலைவர்கிட்ட சொன்னேன், இப்படி நடக்குது, இதையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்களேன்னு சொல்ல அவர் சொன்னார், இல்லை நான் அவருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு பேசினான் என்று சொன்னார். நான் தலைவர்கிட்ட கேட்டான், சுமந்திரனை தோற்கடிப்போம்ன்றதுக்கு பதிலாக மாவியை தோற்கடிப்போம் என்று நேற்றைக்கு வந்திருந்தால் நீங்கள் ஃபோனில் கூப்பிட்டு பேசுறதோட நிப்பாட்டியிருப்பீங்களான்னு கேட்டான். என்ன இன்றைக்கு என்ன நடந்திருக்கும் அவருக்குன்னு கேட்டான். அவர் ஒரு வார்த்தையும் பேசல, பேசாமல் இருந்தார். நாங்கள் கட்சிக்குள்ள இதை எழுப்பின நாங்கள், ஆனால் தேர்தல் காலம் என்றபடியால் நான் பகிரங்கமாக எழுப்பவில்லை. என்ன பகிரங்கமாக அதை எழுப்பியிருந்தால் நானும் அவர்கள் செய்கிற கூட்டத்தையே நானும் செய்தவனாக ஆகியிருப்பேன். எங்களுடைய சக வேட்பாளர்களுக்கு ஏன்னா தலைவரும் எங்களை அதே தேர்தல் தொட்டியில் போட்டியிடுறார். அப்போ அதில் நான் கவனமாக இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் இந்த முறைப்பாடுகள் யார், மாவட்ட கிளை தலைவர், கட்சியிட பொருளாளர், கழக சபாபதி, வீடு வீடாக தலைவருடைய மகனோட வீடு வீடாக போய் சுமந்திரனுக்கு வாக்களிக்க வேணாம் என்று சொல்லுவார். நான் இதை தலைவருக்கு 2 மாதத்துக்கு முதலே சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகும் பல தடவைகள் ஆதாரத்தோடு அவருக்கு சொல்லியிருந்தேன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் நான் பகிரங்கமாக சொல்ல முடியாது. நான் அதை பகிரங்கமாக சொன்னால் ஏதோ தலைவருக்கு எதிராக நான் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்வதாக முடியும். ஆனபடினால்தான் தேர்தல் முடியும் வரைக்கும் நான் அதை வாய் திறக்க இல்லை. தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் சொல்லலாம், நடந்த உண்மைகளை நான் வெளிக்கொண்டு வரலாம். நான் தலைவருக்கு வீட்டிலையும் போய் சொல்லியிருப்பேன், எல்லா ஆதாரங்களும் இருக்குது, இது கட்சிக்குள்ள பாரிய சதி செய்து நீங்கள் தோற்றிருக்கிறீங்க. நானும் ஸ்ரீதரனும் போய் தலைவருக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறோம், நீங்களும் சேர்ந்து பாரிய சதி செய்த நீங்கள் கட்சிக்குள்ளே, ஆனால் சதி செய்த சதிகாரம் எல்லாரும் தோற்றிருக்கிறீங்க, நாங்கள் ரெண்டு பேரும் தான் வென்றிருக்கிறோம், அதை ஞாபகத்தில் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம்.
சரி, 19வது அரசமைப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் முன்னின்று பாடுபட்டீர்கள். அதனூடாக சுயாதீனமான கட்டமைப்புகள் கொண்டு வரப்பட வேண்டும், நியாயமாகவும் நீதியாகவும் எல்லாம் செயற்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் முன்னின்று செயற்பட்டு வெற்றியடைந்தீர்கள். ஆனால் சுயாதீனமாக செயற்பட முடியாத நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒரு பத்திரிகையின் உரிமையாளராக இருப்பவருக்கு நீங்கள் எப்படி ஆசனத்தை கொடுத்தீர்கள்?
அவருக்கு ஆசனம் கொடுக்க வேணாம் என்று சொன்னது நான் தான். நியமன குழுவில் அவரையும் வைத்துக்கொண்டு அவருக்கு ஆசனம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். கட்சி நியமன குழுவில் நடக்கிற விஷயங்களை நான் வெளியில் சொல்றது இல்லை. ஆனால் இது எல்லாருக்கும் தெரியும், 15 பேர் இருந்த கூட்டத்தில் நான் சொன்னேன் இவர்களுக்கு கொடுக்க வேணாமண்டு. அதுக்கான காரணங்களை சொன்னேன். ஒருவரும் நான் சொன்னது தவறுண்டு அன்னைக்கு சொல்ல இல்லை. மற்றவர்களும் சேர்ந்து அவரை ஏசினார்கள், இவர் இப்படித்தான் அப்படித்தானதெல்லாம் சொல்லி போட்டு, ஆனால் இனி செய்ய மாட்டார் என்று சொல்லி அவருக்கு அவர் சொன்னார். நான் கவனிக்கிறேன், இனிமேல் ஆசிரியரோடு நான் பேசுகிறேன். அவர் எல்லாத்துக்கும் சொல்கிறது ஆசிரியர் தான் இது நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்லி ரெண்டு ஒரு வாக்குறுதி கொடுத்து எல்லாரும் சொன்னார்கள். அவருக்கு அதை கொடுக்கத்தான் வேணும் என்று தீர்மானித்தார்கள். என்னுடைய எதிர்ப்புக்கு மத்தியில் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அது நியமனக்குழு கூட்டத்தில் நடந்தது. நான் ஒரு ஆள் தானே அவர் கொடுக்க வேணாம்னு சொன்னார்.
நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கின்ற போது முக்கியமான பல விடயங்கள் தொடர்பில், குறிப்பாக கட்சிக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் தொடர்பில் நீங்கள் உங்களது கட்சிக்கு முதலிலேயே எச்சரித்திருக்கிறீர்கள். ஆனால் அதை அவர்கள் கேட்கவில்லை. ஆகவே நீங்கள் சொல்கின்ற விடயங்களை கேட்காமல் இருக்கின்ற ஒரு கட்சி தொடர்பில் நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன முடிவு எடுக்கப் போகின்றீர்கள்? அந்த கட்சியில் நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டுமா? என்ன செய்ய போகின்றீர்கள்?
நான் மக்களிட தீர்ப்புக்காகத்தான் காத்திருந்தேன். திரு ஸ்ரீதரன் ஏதோ சரியானது இதுதான் என்று நினைத்து அவர் எனக்கு ஆதரவாக பகிரங்கமாக பேசினார். அதுக்காக அவரையும் தோற்கடிக்க வேண்டும் என்று எல்லாம் முயற்சி செய்தார்கள். இறுதியாக மக்கள் தீர்ப்பைத்தானே பெற வேணும். கட்சி இது ஒரு அரசியல் கட்சி, மக்கள் மயப்படுத்தப்பட்ட மக்களோட தீர்ப்பை ஏற்கிற கட்சியாக இருக்க வேணும். கட்சி இப்பொழுது மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏற்க வேணும். ஸ்ரீதரனும் நானும் வென்றிருக்காவிட்டால், இந்த அளவு வாக்குகள் எடுத்திருக்காவிட்டால் கட்சி இதை விட மோசமான அவமானத்தை சந்திச்சிருக்கும். கட்சி எங்களுக்கு எதிராக செயற்பட்ட இருந்த போதிலேயும் இவ்வளவு வாக்குகளை நாங்கள் எடுத்ததால் தான் இன்றைக்கு 3 சீட்டாவது யாழ்ப்பாணத்தில் எடுத்திருக்கோம். இல்லை என்றால் 1 சீட் கூட எடுத்து 1 சீட்டுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். ஆனபடினால மக்களோட தீர்ப்பை கட்சி உணர்ந்து செயற்பட வேண்டும். இனிமேல் இப்ப மக்களோட தீர்ப்பு எங்கள் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு எதிராக கட்சியில சதி செய்தவர்களை மக்களே தோற்கடித்திருக்கிறார்கள், அந்த மாற்றம் கட்சிக்குள்ள வர வேண்டும். இனி
இதேவேளை நீங்கள் ஸ்ரீதரன் அவர்கள் பற்றி சொன்னீர்கள், அவரை பார்த்தால் உங்களை விடவும் கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார். அதே போன்று வேறொரு கட்சி சார்ந்து இதற்குள் வந்த அவர் தமிழரசு கட்சியின் தலைமைத்துவ பதவியை ஏற்பதற்கும் தயார் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியான ஒரு நிலை வருகின்ற போது உங்களது பதில் என்னவாக இருக்கும், அல்லது அவருக்கு உங்களது ஆதரவு கிடைக்குமா?
திரு ஸ்ரீதரன் கிளிநொச்சி தொகுதியில மிக கூடிய வாக்கை பெற்றிருக்கிறார். அதனால முழு மாவட்டத்திலையும் தேர்தல் மாவட்டத்திலையும் அவர் அதுக்குரிய வாக்கை பெற்றிருக்கிறார். அது அவருடைய தொகுதி, அதில் அந்த வாக்கை பெறுவதற்கான உரித்து அவருக்கு இருக்கிறது. அவர் மீது அந்த மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால என்ன கூட 15,000 வாக்குகள் கூட எடுத்திருக்கிறார். ஆனால் யாழ்ப்பாண மற்ற 10 தொகுதிகளையும் எடுத்தால், யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டத்தை எடுத்தால் எனக்கு 21,000 வாக்குகள், அவருக்கு 14,000 வாக்குகள். நாங்கள் சேர்ந்துதான் இயங்குவோம். அவரும் நானும் இந்த தேர்தலில் ஒன்றாகத்தான் இயங்கினோம். மக்கள் அதுக்கான ஆதரவை எங்கள் ரெண்டு பேருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். கட்சி மறுசீரமைக்கப்பட வேணும். அப்படி மறுசீரமைக்கப்படுகிற போது அனைவரும் தன்னிடத்துல கேட்டால் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயார் என்று தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர தனக்கு தலைமை பதவி வேணும்னு அவர் சொல்ல இல்லை. ஆகையினால அப்படியான ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் நானும் அதனை ஆதரிப்பேன்.
சரி, அடுத்ததாக பெண்களின் பிரதிநிதித்துவம் தொடர்பிலான கேள்வி. இம்முறை தேர்தலை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு பெண்ணுமே இங்கிருந்து நாடாளுமன்றத்துக்கு செல்லவில்லை இல்லையா? இந்த செயற்பாடு எந்தளவு தூரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்லது நியாயமான ஒன்று என்று நினைக்கிறீர்கள்?
அது ஏற்புடையதே அல்ல. நான் 50% பெண்களுக்கு நியமனமே கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற ஒரு ஆள். சென்ற தேர்தலையும் அதை நான் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இவ்வளவு அழுத்தம் கொடுத்திருக்காவிட்டால் பல தேர்தல் தொகுதிகளில் ஒரு பெண் கூட நிறுத்தப்பட்டிருக்க மாட்டார்கள். இந்த தடவை நாங்கள் தன்னுடைய சொந்த ஆளுமையாக செயற்படுகிற ஒருவரை இருவரை நான் பிரேரித்திருந்தேன். ஆனால் அவர்கள் நிறுத்தப்படவில்லை. ஒருவர் தேசிய பட்டியலில் முதலாவது இடத்துல இருக்கிறார், ஆனால் தேசிய பட்டியலில் கூட கொடுக்கப்பட முடியவில்லை. ஆனப்படினாலும் அதிலே கட்சியிட செயற்பாடு மிக மிக மோசமானது. அதை நான் பகிரங்கமாக கூட விமர்சித்திருக்கிறேன். பெண்களுக்கு உரிய இடம் கொடுக்கப்படவில்லை என்பது, அதுவும் மாற்றப்பட வேண்டும்.
நிறைவாக ஒரு கேள்வி. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான தேசிய பட்டியலை யாருக்கு கொடுப்பது என்பதில் ஒரு இழுபறி நடப்பதாகவும், முன்னதாக அம்பாறை மாவட்டத்தில் கலையரசன் அவர்களுக்கு இந்த ஆசனம் கொடுக்கப்பட இருப்பதாகவும், ஆனால் பின்னர் அது நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும், மாவை சேனாதிராஜ் அவர்கள் அந்த ஆசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு போட்டி போடுவதாக என்றெல்லாம் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதில் எது உண்மை? யாருக்கு அந்த ஆசனம் கொடுக்கப்படுகின்றது?
ஒரே ஒரு முடிவுதான், அது நிறுத்தப்படவில்லை. அது பொய்யான செய்தி. நிறுத்தப்பட்டதாக வருகிற செய்தி முழுவதும் பொய்யான செய்தி.
மிக்க நன்றி சுமந்திரன் அவர்களே, உங்களது நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.
நன்றி. வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.